ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பிட்ட மாநில சிறைச்சாலைகளில் சமூக பாகுபாடு காட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை பள்ளி கல்லூரி மாணவர்கள் செயற்கைக்கோள்களை வடிவமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குஷி வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவராத்திரி பண்டிகை இன்று நாடு முழுவதும் தொடங்கியது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரும் சக்தி அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தி தாம் பிரார்த்தனை மேற்கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த நவராத்திரி விழாவின்போது ஆலயங்களிலும் மக்கள் தங்கள் இல்லங்களிலும் கொலு வைத்து வழிபடுகின்றனர். நவராத்திரி தொடக்க விழாவையொட்டி ஜம்மு காஷ்மீரின் ரேசி மாவட்டத்தில் உள்ள மாதா வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் இன்று அதிக அளவில் மக்கள் வழிபாடு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உதய்பூர் சென்றடைந்தார். அம்மாநில ஆளுநர் திரு ஹரிபவ் கிஷன்ராவ் பகடே அவரை வரவேற்றார். உதய்பூரில் உள்ள மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று உரையாற்றினார். மவுண்ட் அபுவில் நடைபெறவுள்ள பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மாநாட்டிலும் பழங்குடியினரை கௌரவிக்கும் விதமாக ராஜஸ்தான் அரசு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் திருமதி திரௌபதி முர்மு நாளை கலந்து கொள்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திறந்து வைக்கிறார். 7 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளது. பசுமை எரிசக்தியை ஊக்குவிக்கும் வகையில் 15 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மின் உற்பத்தி அமைப்பும் இந்த அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. சமூகம், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் செயல்பாடுகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் உரையாற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் சமூகத்தின் கூட்டு செயல்பாட்டை உணர்த்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அங்கு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மகேந்திரகர்க் மற்றும் நுகுவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். ஹரியானாவில் மொத்தம் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதியன்று நடைபெறும். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கும் அன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்தியா ஜெர்மனி ராணுவ ஒத்துழைப்பு துணைக்குழு கூட்டம் பெர்லினில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனமும் சர்வதேச நார்தன் யூனி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து செயற்கைக்கோள் உற்பத்திக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த உடன்பாட்டின் கீழ் இலங்கையில் உள்ள மாணவர்களிடையே செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது. உலக விண்வெளி வாரம் இன்று முதல் கொண்டாடப்படுவதையொட்டி இந்த நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது. இலங்கையைச் சேர்ந்த 50 பள்ளி மாணவர்களும் இந்தியாவிலிருந்து 10 பள்ளி மாணவர்களும் 50 கல்லூரி மாணவர்களும் முதல்கட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கூட்டாக செயற்கைக்கோள்களை வடிவமைக்கவும் அதனை விண்ணில் செலுத்தி பின்தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாடுகளில் மேம்பாடு தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வரும் நிலையில் இந்த உடன்பாடு அதிக அளவிலான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமராக திரு நரேந்திரமோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ், ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி இன்றிரவு மணி 9:15 ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
குறிப்பிட்ட மாநில சிறைச்சாலைகளில் சமூக பாகுபாடு காட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட், நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. மனிதாபிமானமற்ற முறையில் குறிப்பிட்ட சமூகத்தவரை கழிவறை சுத்தம் செய்தல், தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இச்செயல்பாடுகள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக சிறைச்சாலை விதிமுறைகளில் 3 மாதங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி இன்று ஆய்வு மேற்கொண்டார். அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அறைகளை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறை கைதிகளை சந்திப்பதற்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
மேம்படுத்தப்பட்ட வசதிகளை சிறைவாசிகள் பார்வையாளர் சந்திப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிறைவாசிக்கு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13 ஷிப்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 56 சிறைவாசிகள் தங்களுடைய பார்வையாளர்களோடு சந்திக்க முடியும். ஏறக்குறைய 728 பேருக்கு ஒரு நாளைக்கு பார்ப்பதற்கான வசதி உண்டு. காலத்திலே ஒரு சிறைவாசி தன்னுடைய வேண்டியவர்கள், நண்பர்கள், குடும்பத்தாரை 2 முறை சந்திக்க முடியும். 2 முறை என்பது அவர்களுக்கு போதுமானதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அரை மணி நேரம் அவர்கள் தங்கு தடையின்றி தங்களை பார்க்க வந்திருக்கிறவர்களோடு ஃப்ரீயாக பேசக்கூடிய வசதியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி நம்முடைய சிறைத்துறை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது.
லெபனானில் அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து வரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேற்காசிய சூழல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசரகால கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், லெபனானில் அமைதியை நிலைநாட்டும் பணியை ஐநா பாதுகாப்பு படை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று கூறினார். இஸ்ரேல் லெபனான் எல்லையில் சுமார் 900 இந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்பினால் 233 பேர் உயிரிழந்துள்ளனர். 22 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் அங்கு ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 17,120 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பேரிடர் பாதிப்புக்குள்ளான நெடுஞ்சாலைகளை சீரமைக்கும் பணி விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குஷி வெண்கலப்பதக்கம் வென்றார். பெருவின் லீமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் அமெரிக்காவின் எமி வால்ரத்தை அவர் தோற்கடித்தார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்கும். குளோபல் செஸ் லீக் போட்டி லண்டனில் இன்று தொடங்குகிறது. வரும் 12 தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் அங்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பிட்ட மாநில சிறைச்சாலைகளில் சமூக பாகுபாடு காட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்தியா இலங்கை பள்ளி கல்லூரி மாணவர்கள் செயற்கைக்கோள்களை வடிவமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் குஷி வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.